So as I said, we will hear, I mentioned that we would like to hear five young brothers who are under the age of 50, who are elders in our churches, who have been elders for a number of years. All of them were elders by the time they were 30 or in their early 30s, and some are in their 30s still, some are in their 40s. So today we're going to hear a brother from one of our Tamil Nadu villages. Most of our outreach work has been in the villages of Tamil Nadu. And it's a great work that God has done there. I think 75% of our churches are there. And many of them are from non-Christian backgrounds. Most of them don't know English at all. They don't speak a word of English. Most of them are not college graduates, or they are simple farmers working in the fields, some working as daily labor, and struggling to survive. But God has shown them the way of the cross, the life in the fullness of the Holy Spirit. And in these churches that came up from nothing, God has raised up elders. The work in Tamil Nadu has gone on now for nearly 30 years, maybe 28 years. And in these years, you know, in many worldly churches, they appoint a pastor. They advertise, "We want a pastor." And some guy comes from somewhere, it's just like these worldly companies saying, "We want a CEO." And they advertise. But that, you never see that in the New Testament. That's not New Covenant. It's not even Old Covenant. In all of our churches, the elders have grown up from within the church. That's how it was in the old New Covenant churches. Because they are fathers. The people in the church respect them because they have grown up there. And not one of our 70, 80 elders are paid 1 cent. They don't take a salary. They don't take any money from the offering box. Like the Apostle Paul, they work and serve. People say that you can't do that because you got to devote yourself to the ministry. Well, these folks have devoted themselves to the ministry a lot better than most pastors I've seen, which exposes the lie of people who say, "You can't, how will you have time to prepare messages?" Well, I heard more anointed messages from these working brothers than from many other people who spend all their time studying books. But the other thing is that for myself anyway, going to these village churches to people who are not intellectuals like me has been my salvation. It has brought me down to earth. It has showed me that the things of heaven have got nothing to do with human intellect. It's life in the spirit. And I have been blessed by them, and we have worked together as equals. See, many of the missionaries who came here in past years, not all of them, there were some very godly missionaries who come to India, and I highly respect those ones who came. I mean, today's missionaries are all tourists. I don't have any respect for any of them. They come as tourists for what they call short-term mission programs, paid for by others. It's like a tourist trip to India. I have zero respect for them. But the old-time missionaries who came to India, some of them were very godly. But many of them, not all, but many of them were not brothers and sisters. They were benefactors. Because they came from Western countries where they had such a high standard of living, they had so much money, they could come here with money and give money to the poor people in India. And like that, a lot of people got attracted, not through Christ, but through money, through free education, through free medical treatment, through free trips to America or something like that. That's how they attracted people, and they attracted the wrong type of people. I spent 9 years after I left my naval job, traveling all over India, looking at all the mission stations, and I was disappointed with every one of them. Because all the Indians were just waiting for the foreigners to go so that they could take over their big buildings and their cars and their jeeps and everything else. They had no interest in godliness. So these are the people whom Jesus said in Luke 22:25, benefactors. Have you heard that word, benefactors? The Lord said to his disciples, among the heathen, the kings are called benefactors. The kings go down to the poor people and bless them. The king doesn't think he's equal to them. Oh no. But I bless them with money and grain and food. And that is how most Western missionaries came to India, as benefactors. They did a lot of good. Kings also do a lot of good to the poor people in their country. But they're not brothers. That brotherhood is so difficult to see. And you don't have to be a Westerner. You can be a highly educated person in CFC, Bangalore, and be like a benefactor to these poor brothers in Tamil Nadu. And you're also in the wrong boat. So, but we have fellowship together as brothers. And that's a wonderful thing. These are my brothers. I highly respect them, value them. And they have an anointing and a word that brothers in CFC who got a PhD can sit at their feet and learn. So today we're going to hear Brother Setu, who is the elder, and he was also an elder by the time he was 30, and been an elder for 20 years or more, in a place called Nanilam. The interesting thing about Nanilam is, up till about 25, 30 years ago, there was not a single Christian or church for 2,000 years in that village from the time of Christ. Ours was the first, and as far as I know, even today, the only living church of Christ in that whole village. And this brother has been an elder there, along with others. And that church has grown so much. It's one of the first churches of ours. And we have conferences there with 1,500 people standing up and praising the Lord in a village where the praises of Christ were never heard for 2,000 years. And this is the first church of ours that grew so much that we had to split it up into three churches because people had to come from a long distance. You know, these poor folks don't have cars. They come by buses. They got to walk long distances. So we had to split it up into three churches where they could meet closer to their residential areas. And the wonderful thing is God has raised up elders in these three churches. And Brother Setu comes from there, and we are very happy to have him share God's word with us. Brother Setu, he'll speak in Tamil, and Brother Michael will translate.
I'm so thankful to the Lord for bringing me to these meetings. Because I know that I am not worthy to be sitting among God's children like this.
அந்த தகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு அந்த தகுதி கிடைக்கப்பட்டிருக்கு அப்படினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But I'm thankful to Jesus because of Jesus I have got that worth to sit in this midst of the meetings.
ஏனென்றால் வாழ்க்கையிலே நான் மிகவும் அலசடிக்கப்பட்டு இருதயத்தின் ஆழத்தில் சமாதானமற்று வாழ்ந்தவன்.
Because I am a person who has been tossed to and back and forth in this life, and I was without rest in my life.
பணம் இருந்தால் மனுஷனுக்கு நிம்மதியாக இருக்கலாமோ என்று சொல்லி நான் யோசித்தேன்.
I used to think that if we had money, then we'll be very, very much comfortable.
அதுவும் தவறு என்று நான் உணர்ந்து கொண்டேன்.
And I came to know that was also wrong.
உலகத்திலே மனுஷர்கள் மேன்மையாக எண்ணப்படுகிற காரியங்களை நான் பெற்றுக்கொண்டால் நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன்.
I thought that whatever is great in the eyes of men, if I possess them, then I will be very happy.
அது எல்லாமே தவறு என்பதை நான் ஒத்துக்கொண்டேன்.
But I had to admit that all those thoughts were wrong.
இயேசு என்ற ஒரு நபர் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் என்பதை நான் அறிந்திருந்தேன்.
I came to know that it is only Jesus Christ who can give me that peace and happiness in my life.
ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசானவன் இயேசுவை காணக்கூடாதபடிக்கு அந்த நாட்களில் என்னுடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தார்.
Because the prince of the air, Satan, he had blinded my eyes to see this truth.
ஆனால் நான் இயேசுவை அறிவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தபடினால் அவையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவர் எனக்கு சொன்னார்.
But because Jesus Christ enabled me to see these truths, I knew that all the attractions of this world was nothing.
இப்படி ஏறத்தாழ 4000 வருஷங்களாய் மனுஷர்கள் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அலசடிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள்.
And this is how for 4000 years men were seeking for that peace and for that happiness in their life.
ஆனால் பிசாசானவன் பணம் இருந்தாலோ நல்ல பதவியோ நல்ல படிப்போ வசதியோ வாகனங்களோ இருந்தால் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஏமாத்துகிறான்.
But Satan is deceiving people saying that if you have a good education, good salary and if you have comforts in this life you will be happy.
ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை பிசாசானவன் ஏராளமான மனக்கண்ணை கூடாக்கிறப்ப ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவரே நீர் எனக்கு வேணும் என்று சொல்லுகிற ஒரு சிலர் தான் உண்டு.
Because the ruler of this world Satan has deceived people, there are only very few people who can tell Lord Jesus we need you.
அப்படிப்பட்ட ஜனங்களாக தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன்.
I believe that we have gathered together here as people who can say that Jesus we need you.
இஸ்ரவேலில் எப்பொழுதும் ஏராள ஜனங்கள் இருந்தாலும் மீதியான கொஞ்ச ஜனங்கள் சொல்லி வேதத்தை ஏராள மடத்தில் எழுதியிருக்கிறது.
Even though there were many people who were Israel, it is always written that there was a tiny remnant. That word remnant keeps on coming.
அவள் இருதயத்தின் ஆழத்திலே தான் செய்யறது தனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லி நல்ல வாழ்க்கை வேணும் என்று சொல்லி இயங்குகிறவர்கள்.
They are the people who know within their heart that they're not living a life as they want to and they're longing in their lives to live a life like that.
என்றால் மனுஷன் இந்த பூமியில் ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறோம், ஒரு தடவை வாழ்கிறோம், நாம் இந்த பூமியை விட்டு போக போகிறோம்.
Because we know that all of us as human beings have been born into this world once, we're going to live once and we're going to die once and go away.
நான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும்.
But I have to lead a purposeful and a meaningful life.
ஆனால் என்னால் அது வாழ முடியாது.
But I cannot live on that on my own.
நான் விரும்பினாலும் என்னால் வாழ முடியாது.
Even if I desire that I cannot live on my own.
நான் விரும்ப வேண்டும், வேற ஒருவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும்.
I have to desire but someone else has to help me.
அப்படி எனக்கு உதவி செய்யாத பட்சத்தில் என்னுடைய பிரயாசம்லாம் வீண்டா.
If someone doesn't help me like that then all my efforts are waste.
நாளே நம் ஊருக்கும் உதவி செய்வதற்காக தேவனே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்.
And that is why today to help each one of us God has sent his son into this earth.
நாம் உதாரணமா யோவான் சுவிசேஷத்தை திருப்பும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்.
I for example I want to ask people to turn to John
முதலாம் அதிகாரம் 4:4.
John chapter 1 verse 4.
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி மனுஷர் இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
1 John 4 and 5. The word gave life to everything that was created and his life brought light to everyone. The light shines in the darkness and the darkness can never extinguish it.
மனுஷருக்கு எல்லாம் இருந்தது, ஆனா நல்ல வாழ்க்கை இல்லை.
Man had everything but he didn't have a good life.
அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும்
from the beginning until now
பிசாசானவன் ஜனங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான்.
Satan has blinded the eyes of people.
நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் சொல்லதே அதை அந்த பாதை அடைத்து வைத்திருக்கிறான்.
He has hidden that path, the good path from people.
இன்றைக்கு நான் பார்க்கிற நவ நாகரிகமான உலகத்தில் எத்தனையோ ஊடகங்கள் எத்தனையோ விதமான இளம் வாலிபர்களை கவர முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
Today we see that in this fashionable world there are many gadgets which are drawing the young people.
அவள் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கும் அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கும் அவருடைய மனநிலை வேறுபட்டிருக்கிறது.
And these things prevent them from knowing God their creator or his ways.
என்ன நாட்களில் இளம் வாலிபர்கள் நாட்களில் வேறு திசையாக சென்று கொண்டிருக்கிற நாட்கள்.
பிகாஸ் தீஸ் ஆர் தி டேஸ் வென் யங் பீப்புள் ஆர் கோயிங் இன் அ டிஃபரண்ட் பாத்.
என்றால் அவர்கள் இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் முன்குறித்திருக்கிறார்.
பட் காட் ஹஸ் பிளான்ட் டிட்டர்மைன்ட் தட் தே ஷுட் லிவ் அ குட் லைஃப் ஆன் திஸ் எர்த்.
ஆனால் இந்த முழு உலகத்திலே நல்ல வாழ்க்கை என்பது இயேசு என்ற ஒரு நபர் மூலியம் தான் நல்ல வாழ்க்கை நாம் பெற்றுக் கொள்ள முடியும்.
பட் திஸ் குட் லைஃப் ஆன் திஸ் எர்த் வி கேன் கெட் இட் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
இங்கே நான் பார்க்கிறோம் அங்கே ஏராளமான காரியங்கள் எழுதியிருந்தாலும் இங்கே நிறைய காரியங்கள் எழுதியிருக்கு. 9 வாசிக்கிறோம்.
In many things are written in this passage but if we come to verse 9
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி.
The one who is the true light gives light to everyone who is coming into the world.
அது எந்த மனுஷனையும் மாற்ற முடியும், எந்த மனுஷனையும் வாசனை வீசவும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ண முடியும்.
That life can change the life of any man. It can make him burn brightly for the Lord and to spread a good aroma for the Lord.
நாம் நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதாவது புதிய துருத்தி புதிய ரசம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
Today we are hearing, in these days we are hearing about the new wine and the new wine skin.
அந்த புதிய ரசத்தினுடைய அந்த ரசத்தினுடைய மேன்மையானது நல்ல ருசியும் நல்ல வாசனையும்.
This the important thing about this new wine is the good taste and the good smell.
ஆண்டவர் இந்த பூமி நாட்களே நல்ல ருசியும் வாசனையுடைய மனுஷனாய் நம்மளை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்.
The Lord has come to change our lives so that we can be sweet and we can also smell very well.
இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குள்ளில் தான் இருக்குது.
All these things are in Jesus Christ.
இயேசுக்கு வெளியே இல்ல.
Not outside Jesus Christ.
யாரெல்லாம் தம்முடைய தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசியேற்று இருக்கிறேன் நான் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போதுதான் அவர் ருசியை நிரப்புவார்.
Those who can humble themselves and ask the Lord, Lord, I am not sweet in my life, for them the Lord will make them sweet in their life.
தேவன் இந்த பூமியின் நாட்களெல்லாம் தம்முடைய குமாரன் மூலமாய் தான் நல்ல ருசியுள்ள வாழ்க்கையை இந்த மனுகுலத்துக்கு அனுப்பினார்.
The Lord has sent into this world through his son Jesus Christ a good life.
ஆனால் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நல்ல ருசியையும் நல்ல வாசனையையும் கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதுமே சர்வவல்லமுடைய தேவனாவே இருக்கிறார்.
And he is forever the almighty God who can give a tasteful life for anyone wanting to live a life like that.
என்ற அந்த பூமியின் நாட்களெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தம் மனுஷன் மூலமாய் தான் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார்.
He also desires that he can show forth his taste through human beings who can show that taste.
ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்.
We read that in the book of Genesis.
எல்லாவற்றையும் நாம் போல் வாசிப்பதற்கு நேரம் இல்லை.
We don't have time for reading all that.
நாம் வேதத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
We all know the Bible.
ஆனால் அங்கே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டார்கள் சொல்லி வாசிக்கிறோம்.
We read that they were created in the image of God.
அந்த தேவ சாயலை இழக்கும்படிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் அந்த நாட்களிலே அவன் தந்திரங்களை செய்து விட்டான்.
But to destroy this image of God, the ruler of this world has done the trick even in those days.
ஆன தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த நோக்கம் என்னவென்றால் தம்முடைய சாயலை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாய் இருக்கும்படி தான் இந்த மனுஷனை உண்டாக்கினார்.
But the desire of God's heart was that man should reflect his nature.
ஆனால் காரியமும் அது வேறு விதமாய் முடிந்து விட்டது.
But the incidents events took place so that it went the other way.
ஆனால் தேவன் அதை மறுபடியும் அதை இந்த பூமியில செய்வதற்கு தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
But God wanted to restore that image to be reflected through human beings, so he made this way of salvation.
இது ஒவ்வொரு மனுஷருக்கு கொடுத்தாலும் தேவனுடைய திட்டமா இருக்குது.
And this is God's plan regarding every human being.
குமாரனுடைய சாயலை இந்த சர்வ சிருஷ்டிக்கும் நான் காண்பிக்க வேண்டியிருக்கிறது.
I want to show the nature of Jesus Christ the Son to all human beings.
என்னோடு இருக்க அதாவது என்னுடைய பெற்றோர்கள் அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ என்னை சுற்றி இருக்க எல்லா மனுஷருக்கும் நான் வாசனை வீச வேண்டியிருக்கிறது.
To all those who are around me, my parents, my family, and the people around me, I have to give out this aroma of Christ.
நான் வாழ்ற நாட்களில் நான் ஒருவருக்கும் கடினமா இருக்க கூடாது.
And in the days when I am living, I should not be hard on anyone.
நான் இலகுவா இருக்கணும்.
I should be someone who is easy to get along.
ஒருபோது கூட என்னிடத்தில் பேசுவதற்கோ என்னிடத்தில் வருவதற்கோ ஒருபோது கூட என் இருதயத்தை அடைத்து வைத்திருக்க கூடாது.
I should not close my heart so that people will not be able to approach me.
என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் போவதற்கும் அவரோடு பேசுவதற்கும் அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுடையவராக இருந்தார்.
And Jesus Christ was always ready for people to approach him, to speak to him.
இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு.
And Jesus Christ came into this world to teach us this life so that we can be like that.
அவர் அப்படியே இறங்கி வந்து அப்படியே நம்ம சொல்லிவிட்டு போக அல்ல.
He did not come just like that to come down, tell us and then go away.
அவர் இந்த பூமியிலே மாம்சமுடையவராய் வந்தார்.
He came with a flesh like us.
ஆச்சரியமான செய்தி.
That is a glorious message.
எத்தனையோ 20 30 வருடங்களா கேட்டு இது அணைய இருக்காது வந்து பழைய கதையா இருக்கிறது.
For many people who heard for 20 30 years it's become an old story.
ஏனென்றால் முதல் கூட்டங்களை கேட்டது போல ரகசியமே அங்குதான் இருக்குது.
But as we heard in the early meeting the secret is in that place.
பிசாசானவன் அனைவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்.
And Satan has blinded the eyes of many.
இங்கே 14 வசனத்தில் வாசிக்கிறோம்.
We read in verse 14.
அந்த வார்த்தை மாம்சமாகி.
That word became flesh.
கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம்.
And he made his home among us. He was full of unfailing love and faithfulness, and we have seen his glory, the glory of the Father's one and only Son.
அவர் மாம்சமாய் வந்தார். இதுதான் இந்த பூமியிலே விலையேறப்பட்ட ஒரு காரியம்.
This priceless treasures that he came in a flesh like us.
மண்ணையும் விண்ணையும் படைத்தவர் மனுஷனாய் மாறினார்.
The one who created the heavens and the earth, he became a man.
இந்த மனுஷன் மேல் வைத்திருந்த அன்பின் மித்தம்.
Because of the love that he had on this man.
கெட்டு போன என்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்துவதற்கு.
The life which had been spoiled, to set it right.
நாற்றம் எடுத்து நாரி உண்டிருந்த வாழ்க்கை வாசனை வீசும்படிக்கு.
The life which was stinking to make it smell a good smell.
ஏனென்றால் அவர் மாம்சமாய் வந்த அந்த ஒரு செய்திதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது.
And that one message that Jesus Christ came in a flesh like mine has changed my life.
வேதத்தில் ஏராள காரியங்கள் இருக்குது.
There are many things in the Bible.
எனக்கு உதவியா இருந்தத உதவியா இருக்கும் போதெல்லாம் நான் வேத வசனத்தை அவர் மாம்சத்தில் வந்தார் என்று நான் பார்க்கும் போதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, சந்தோஷம் கிடைத்திருக்கு நான்
பார்த்திருக்கேன். And whenever I have been in need, only thing which has given me a deliverance and a happiness has been that Jesus Christ came in a flesh like mine.
இங்கே நான் பார்க்கிறோம், அதாவது ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்க இருளானது அது பற்றி கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம்.
We read in verse 5, the light shines in the darkness and the darkness can never extinguish it.
இருளின் அதிபதியாகிய பிசாசானவன் எப்பொழுதுமே ஆயத்தமிடவனாக இருக்கிறான்.
The ruler of this world who is living in darkness, he is always ready.
ஆனா இயேசுடைய வாழ்க்கையை அந்த பிசாசானுடைய அவருடைய அந்தகாரம் இயேசுடைய வாழ்க்கையை பாதிக்க முடியவில்லை.
But that darkness could not affect the life of Jesus Christ.
இயேசுடைய வாழ்க்கைக்கு முன் அவன் ஒன்று செய்ய முடியவில்லை.
In front of the life of Jesus Christ, he could do nothing.
என்றால் ஒரு முறை நாம் அப்போஸ்தலத்தில் வாசிக்கிறோம், பிசாசு சொல்லுகிறது இயேசு யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறது.
Because we read in the book of Acts of the Apostles, Satan says, I know Jesus Christ.
பரலோகத்தில் இயேசு இருந்தார்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும்.
Satan knows that Jesus Christ was in heaven.
ஆனால் மாம்சத்திலே அவர் வாழும்போது பிசாசானவன் அதை பார்க்கிறான்.
But when Jesus Christ lived on this earth as a man, Satan saw that.
ஆனால் பிசாசானவனுக்கு இயேசு மாம்சத்தில் வந்தது பிடிக்கவில்லை.
And Satan did not like Jesus Christ coming in the human form as a man.
இயேசு அந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு பிடிக்கவில்லை.
And Satan doesn't want me also to know Jesus Christ came in a flesh like mine.
அதனால தான் அவர் கருவுற்றிருக்கும் போதே யோசேப்பின் மூலமா அழிப்பதற்கு அவன் சதி திட்டங்களை பண்ணினார்.
And that is why when Jesus Christ was in the womb, through Herod, he wanted to destroy Jesus Christ.
அவர் 2 வயசாக இருக்கும்போது ஏரோஸ் பிளாத் மூலமா அழிப்பதற்கு அவன் திட்டம் பண்ணுகிறான்.
And when Jesus Christ was 2 years old, through Herod, he tried to destroy him.
இப்படி ஒவ்வொரு காலகட்டமாய் அவர் மாம்சத்தில் இருக்கும்போதெல்லாம் பிசாசான கீழே கொல்ல வேண்டும், அவர் கீழே மலையிலிருந்து கீழே தள்ள வேண்டும் சொல்லி அவன் முயற்சி செய்கிறான்.
And that he has been trying to kill him physically, like pushing him from the mountain.
ஆனால் இயேசு மாம்சத்தில் வந்தார் என்பது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம்.
And the fact that Jesus Christ came in a flesh like us, Satan did not like it.
ஆனால் அவன் முட்டாள் என்பது அவனுக்கே தெரியவில்லை.
He didn't know that he was a fool.
அவன் எப்பொழுதுமே தோத்து போனான்.
He is the one who is always defeated.
அருமையான சகோதர சகோதரிகளே,
beloved brothers and sisters,
இயேசு மாம்சத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வாசனை வீசவும் நம்முடைய வாழ்க்கையிலே ருசி உள்ளதாய் மாறிவிடும்.
When we come to know that Jesus Christ came in a flesh like us, our life will be changed so that we'll have a good taste and a good smell.
இந்த அநேக 4000 வருஷங்களா எத்தனை வருஷங்களா நல்ல வாழ்க்கை இல்லை என்று சொல்லி தான் மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அடசடிப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானமற்று இருந்தார்கள்.
Because people have been tossed about for 4000 years or more years to have a good life.
உதாரணமாய் சில மனுஷர்களை சொல்கிறேன்.
I want to tell for example a few men.
அதாவது 40-41 வசனம் அதே இரண்டாம் அதிகாரத்தில்
verse the same John chapter 1 verse 40 and 41
அங்கே யோவான் அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவை குறித்து.
தேர் ஜான் இஸ் இன்ட்ரோடியூசிங் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அதுக்கு முன்பதாக நாம் 36 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு நடந்து போகிறதே அவன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான்.
இன் வர்ஸ் 36 ஜான் இஸ் சேயிங் தி பிஹோல்ட் தி லேம் ஆஃப் காட்.
37 வசனத்தில் கேக்குறோம், அதை இயேசு கேட்டு இயேசுவின் பின்னே செல்கிறார் என்று கேட்டோம்.
And we read here that in verse 37 two of John's disciples heard this and they followed Jesus.
அங்க 41 வசனத்தில் பார்க்கிறோம், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான்.
In verse 41, Andrew first went to his brother Simon and told him, we have found the Messiah.
நாங்கள் இயேசுவை கண்டோம்.
We have seen Jesus.
அவர்கள் பிரதான ஆசாரியர்களையும் அங்க இருக்கிற வேதபாதகர்களையும் அங்க இருக்கிற வேத வித்வான்களையும் அவர் பார்த்திருக்கிறார்கள்.
He had also seen all the high priests and the scholars in the Bible.
ஆனால் இயேசுவை கண்டோம்.
But we have seen Jesus.
என்ற வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகாபிரதான அந்த புதையலை கண்டுவிட்டோம்.
We have seen that huge treasure, that precious treasure we have seen.
இப்படி தொடர்ச்சியா ஒரு அக்னியின் புயல் அங்கே எழும்பிக் கொண்டிருக்கிறது.
And here there is a storm of fire which is starting to grow.
45 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 45.
பிலிப்பு நார்த்தாம் வேளை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறதை கண்டோம்.
We Philip went to look for Nathanael and told, we have found the very person Moses and the prophets wrote about.
நாங்கள் ஒரு கண்டுவிட்டோம்.
We have found out.
வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் ருசி உள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஒருவர் இருப்பார் நாங்கள் பார்த்து விட்டோம்.
We have seen this person who can give that good taste and good smell in our life.
நாரி கடந்து கொடுத்த என்னுடைய வாழ்க்கை இப்போது வாசனை வீசும் முடியாத ஒருவரை கண்டுவிட்டோம்.
We have seen that the life which was stinking can now become a life which is smelling good.
நீ அவரை வந்து பார்.
You come and see him.
அங்கே 45 தொடர்ந்து வாசிக்கும் போது பிலிப்பு நார்த்தான வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்து ஊரானமாகிய இயேசு என்றான்.
Philip went to look for Nathanael and told him, "We have found the very person Moses and the prophets wrote about. His name is Jesus, the son of Joseph from Nazareth."
அங்க தீர்க்கதரிசிகள் மோசேக்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறதை கண்டோம். ஆனால் அது எங்க இருக்கு என்றால் அவர் யார் என்றால் அவர் நாசரேத்து ஊரார் என்கிறார்.
He says that, you know, this is the person written about by Moses and the prophets, but he is in Nazareth.
அதற்கு அவன் சொல்லுகிறான், நாசரேத்திரா.
And for that he says, "For Nazareth?"
அங்கேயா நன்மை?
Can anything good come from Nazareth?
அவரா சந்தோஷமுள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியும்?
Can he give you the good life?
அவரா என்னுடைய வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாற்ற முடியும்?
Is he the person who can make my life into a tasty life?
அவரா என்னுடைய வாழ்க்கையை வாசனை வீச பண்ண முடியும்?
Is he the one who can make my life to smell good?
அவன் நீ வந்து பார்.
Yes, you can come and see.
அது அவன் ஆச்சரியத்தை கொடுத்தது.
It made him surprised.
அங்க வாசிக்கிறோம், அதற்கு நார்த்தாவால் நசரேத்தில் நன்மையுடன் என்று சொல்லிவிட்டு இயேசு நார்த்தாவலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி, இதோ கடமற்ற உத்தரம் இஸ்ரவேலன் என்று சொல்கிறார்.
And as Nathanael approached Jesus, he says, "Now here is a genuine son of Israel, a man of complete integrity."
இவரெல்லாம் 4000 வருஷங்களாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அழுத்து போய் வாழ்க்கையிலே புளித்து போய் சலித்து போனவர்கள்.
These are the people who have, you know, had a lot of oppression and who were, you know, burdened with their sin, and they were sort of sour in their lives.
ஏனென்றால் இரட்சணையராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ வந்து விட்டார் என்பது அவருடைய வாழ்க்கையில் கண்கள் தெளிவாகி விட்டது.
Now they have seen that this is the savior of the world and that has become clear in their eyes.
அநேகர் இருந்தார்கள், ஆனால் அவருக்கு இயேசுவை காண முடியவில்லை.
There were many people who could not see like that Jesus Christ.
ஏனென்றால் அவர் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை.
Because they did not desire that they should live a good life.
அவர்கள் வந்து இருளிலே ஒளிந்து கொள்ளவே விரும்பினார்கள்.
They are the people who wanted to hide inside the darkness.
இருளிலே வாழ்கிறவர்கள் ஒருபோதும் கூட ஒளியிடத்தில் வர மாட்டார்கள், அது மாத்திரமல்ல ஒளியை பகைப்பார்கள்.
They are the people who will not want to come out from darkness, not only that but they will hate the light.
நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஒன்று பார்க்கிறோம், நான் ஒளியிடத்தில் வருகிறேனா என்று சொல்லி.
One thing I have to examine about my life, do I come to the light?
நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளும் குளறுபடியும் இருக்கலாம்.
Maybe there are a lot of problems and confusion in our life.
ஆனால் நேர்மையுடைய நாம் இயேசுவிடத்தில் வருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுடையவராக இருக்க
வேண்டும். But we should be people who are always ready to come honestly before the Lord.
பிசாசானவன் எப்பொழுதே நீ மறைந்து கொள் என்று தான் சொல்வான்.
Satan will always tell you, hide yourself.
ஏனால் இருளின் அதிபதியாகிய பிசாசன் எப்பொழுதே தனிமைப்படுத்தி ஓரம் கட்டி விடுவான்.
Because the ruler of this world, the prince of darkness, he will always want to put us aside and keep us hidden.
இயேசுவானவர் ஒளியா இருக்கிறார்.
But Jesus Christ is light.
அவர் எப்பொழுதே இருளிலே பிரகாசிக்கிறவராக இருந்தார்.
And he is the one who shines in the darkness.
தம்பிடத்தில் வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பை தள்ளாதவர்.
And who comes to him, in no wise he will cast out.
எந்த நிலையில் இருந்தாலும்,
in whatever condition he is,
அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வாசனை வீச செய்வதற்கு ருசியுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எப்பொழுதுமே சர்வ வல்லவர்.
He is the one who is almighty to change the one who is coming to him to have a tasty life and a good smelling life.
பிசாசு சொல்வான்,
Satan will say,
உன்னுடைய வாழ்க்கை மாற முடியாது, மாறாது.
Your life will not change.
நீ அப்படியே இருந்துவிடு.
You be like that.
நீ பெற்றுக்கொண்டதிலே திருப்தியா இருந்துவிடு.
You be satisfied with what you got.
அது போதும்.
That is enough.
நீ அப்படியே இருந்துவிடு.
Just remain where you are.
ஆண்டவர் சொல்வார்.
But the Lord would say,
இல்ல இதிலே நீ திருப்தி கொள்ள வேண்டாம்.
No, don't be satisfied with where you are now.
நீ சுகந்தரிக்கப்பட்ட இந்த தேசம் இன்னும் மகா விஸ்தாரம் இருக்கிறது.
The land which you have to inherit is very vast.
நீ அங்கேயே இருக்க வேண்டாம்.
Don't remain only in that place.
பிசாசன் ஆதி காலம் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஏமாற்றுகிறவன்.
Satan is one who is cheating from the beginning till end, till now.
அவர் வாக்குத்தத்தம் பண்ணல, உண்மை உள்ளவர்.
Lord is faithful to what he has promised.
இயேசுவானவர் பிறக்கும் பொழுதே அப்படித்தான வார்த்தை வருகிறது.
When Jesus Christ was born, the word came forth like this.
அதாவது எல்லா ஜனங்களுக்கும் அங்கே விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லி நாம் லூக்கா அவரை நாம் வாசிக்கிறோம்.
We read here that there is a deliverance for people from all the fear.
என்ற அந்த பூமி நாட்கள் எல்லாம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரை அனுப்புகிறார்.
The Lord gives a promise and sends it to us.
அந்த வாக்குத்தத்தங்களை நம்பணும்.
We have to believe in these promises.
பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் என்பதை நான் நம்பணும்.
We have to believe that Jesus Christ will give me deliverance and victory over sin.
சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை நான் அப்படி நம்ப வேண்டும்.
I have to believe that I will receive this joy.
ஏனென்றால் பிசாசானவன் இயேசுவானவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில மறைக்க செய்து விடுவான்.
Because Satan will want to hide the promises which God has given us.
உதாரணமாக ஆதியாகம புத்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன்.
I want to turn to Genesis
13 அதிகாரம்.
Chapter 13.
ஏறெடுத்து நீர் இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார்.
Genesis 13:14-17. After Lot had gone, the Lord said to Abram, look as far as you can see in every direction, north and south, east and west. I'm giving all this land as far as you can see to you and your descendants as a permanent possession. And I will give you so many descendants that like the dust of the earth, they cannot be counted. Go and walk through the land in every direction, for I am giving it to you.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஜனங்களோடு போராடுவதும் பூமியை சுதந்திரிப்பதும் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மேன்மையா இருந்தது.
For the people who are living in the Old Testament, for living in a land and conquering their enemies, that was their possession.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் வானமண்டல பொல்லாத ஆவிகளும் சேனைகளும் தான்.
But in the New Testament days, my enemies are all the evil rulers in the heavenly places.
நான் சுகந்தரிக்க வேண்டிய தேசம் எல்லாம் இயேசுவின் சுபாவம் தான்.
And all the land which I should possess is the nature of Jesus Christ.
அப்போ இந்த இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை நான் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் என்னுடைய இருதயத்தில் நான் ஆவல் கொள்ள வேண்டும்.
So in the bottom of my heart, with all my heart, I should long for this. Lord, I want to inherit your nature.
கிறிஸ்து கூறிய எல்லாமே எனக்கு சொந்தம் என்று சொல்லி நான் உரிமை பாராட்ட வேண்டும்.
I have to, you know, take it as my birthright, all that which is that nature of Jesus Christ.
ஏனென்றால் அவரிடத்தில் ஏராளமான சொத்து, ஏராளமான பங்கு இருக்கிறது.
Because in him are treasures, plenty of treasures.
அவர்தான் அவருடைய சிந்தையை போல ஒரு வாழ்க்கை.
For to have a mind like Jesus Christ,
அவர் மனுஷரை எப்படி பார்க்கறாரோ அப்படி,
an eyesight, a sight, you know, of to look at people like that,
அவர் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் கணிக்கிறாரோ,
and how he, you know, looks at the world and estimates the world,
இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது.
All these things are inside Jesus Christ.
இதுவெல்லாம் எனக்கு வேண்டும்.
All these things I need.
ஒன்றை கூட நான் விட விரும்பவில்லை.
I don't want to leave out even a small portion.
ஆனால் பிசாசு சொல்வான், நீ இயேசு கிறிஸ்துவோட சிந்தை கொண்டவனாலாம் நீ இருக்க முடியாதுன்னு
சொல்வான். Satan will say, no, you cannot have the mind of Christ in you.
சிந்தையில நீ அங்க இங்கே அலையலாம், அங்க இங்கே பார்க்கலாம் என்று சொல்லி இருதயத்தின் ஓரத்திலே பிசாசாங்கன்னு சொல்லிவிட்டான், இதுல நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்வான்.
And Satan would say, you can see here, see there in your mind, and you know, you cannot have, you know, your mind like Christ.
ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள எல்லா இடங்களிலும் நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்.
Paul says that in Christ you will be victorious in every area.
ஒரு ஏரியாவை கூட நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன்.
Not one inch I will give to Satan.
இது என்னால முடியாதுன்னு சொல்லுவதெல்லாம் அவிசுவாசம்.
To say that it's not possible is unbelief.
அநேக சமயங்களில் நம்மளே பார்க்கிறோம்.
Many times we see ourselves.
என்னால் அநேக சமயங்களில் நம்மளை பார்த்து, ஓ, இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை, இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழ முடியாதுன்னு நாம் சொல்வோம்.
Many times when we look at ourselves, we'll say, no, it's not possible to live that victorious life.
எனக்கு பவுல் சொன்னது ஞாபகம் இருக்கு.
Now I remember what Paul said.
என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லை.
I have nothing good dwelling in me.
அப்பொழுது நன்மை ஒன்றும் இல்லாத என்னை நான் பார்ப்பேன், ஆனால் நான் என்ன செய்யணும், சோர்ந்து தான் போவேன்.
If I look at me in which no good thing dwells, then I will only become discouraged.
ஆனால் நான் உற்சாகம் அடைவதற்கு ஒருவர் இருக்கிறார்.
But to be encouraged and to become joyful, there is one pure person.
Oh, yes, you know, okay.
Just look at Jesus Christ.
அது எனக்கு ஒரு வெளிப்பாடா இருக்க வேண்டும்.
It should be a revelation for me.
ஒவ்வொரு நாளும் அவர் மாம்சத்தில் வந்த இயேசுவை நான் காண விரும்புகிறேன்.
Every day I want to see Jesus Christ who came in a flesh like mine.
அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want to learn that heart which is in him.
அவருடைய மனதிலே என்ன இருக்கு என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I desire to know what is in his mind.
நான் வெளியில மாட்டி இருக்கிற போட்டாவோ, வெளியில் தொங்கி இருக்கிற அந்த அழகாய் காணப்படுற அந்த இயேசுடைய போட்டாவை சொல்லவில்லை.
I am not talking about that photo or the statue of Jesus Christ which you see externally.
மாம்சத்தில் வந்த இயேசுவை,
the Jesus Christ who came in a human body like mine,
என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர்,
the one who makes me shine,
நாற்றம் எடுத்து இந்த வாழ்க்கையை வாசனையா வீச பண்ணுகிறவர்,
and the stinking life of mine to smell like a perfume,
ருசியற்று இருக்கிற இந்த வாழ்க்கையை ருசியாக்கும்படியாக நான் அவரை நோக்கி பார்க்க விரும்புகிறேன்,
the life of mine which is tasteless to make it a very tasty life,
என அவர் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒன்றும் கூடாது,
without him no man can do anything,
என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது,
without me you can do nothing,
வானத்தின் கீழ் பூமியின் மேல் இயேசுவை அல்லாமல் நல்ல வாழ்க்கை இல்லை,
on this earth and in heaven without Jesus Christ there's no good life for anyone,
இப்படிதான் பிசாசன் என்ன சொல்லி விடுவானேன்னு சொன்னால் நீ சுதந்திரித்துக் கொண்டது போதும் என்று சொல்லி நம்மளை ஏமாற்றாம பார்ப்பான், நான் ஒருபோதும் திருப்தி அடையவே கூடாது,
to Satan will always show me that I cannot inherit that life and will try to fool me, but I will never accept what Satan says.
எத்தனை வருஷமானாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண எல்லாமே எனக்கு வேறும் என்று சொல்ல வேண்டும்,
for how many ever years it may take I would always say whatever Jesus has promised I need it,
என்ற சில நாட்கள் ஆகலாம்,
it may take some time,
ஆனால் நாம் அதற்காக இது எனக்கு கிட்டாது என்று சொல்ல வேண்டாம்,
but because of that I shouldn't say that I will never get it.
கிராமத்தில் சில கதைகள் உண்டு,
in the villages there are some stories,
நரியானது திராட்சை பழத்துக்கு எட்டி எட்டி பார்த்ததாம் அது கிடைக்கவில்லை, சீச்சி இது புளிக்கும் என்று சொன்னது,
the fox which was jumping up to get the grapes it said because it couldn't get it it said oh this is very sour and it will left,
நம்முடைய இதயத்தில் அப்படி ஒருபோதும் என்ன வேண்டாம்,
in our life in our hearts we should never think like that,
ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்வேன்,
Lord I will get it,
ஆண்டவரே எனக்கு சுத்த சிந்தை வேணும், ஆண்டவரே
Lord I need the pure thoughts,
ஆண்டவரே என்னுடைய கண்கள் உம்மை போல பார்க்கக்கூடிய கண்கள் எனக்கு வேணும், ஆண்டவரே
I need pure eyes to see like you,
எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி,
how many ever days it may take,
நாம் இறுதியில் முடிவு பண்ணியிருப்போம்,
we shall determine in our hearts,
ரெண்டு மூன்று மணி நேரம் கழித்து யாராவது ஒரு அழகான ஸ்திரியோ இல்ல மற்ற பொருட்களோ ஏதோ ஒன்று மேலே என்னுடைய கண்களை வைத்து விடுவோம்,
maybe after we have determined within 2 or 3 hours we may have our eyes drawn to something, no good looking person or a good looking article,
பிசா சொல்வான் போ நீ தோத்து விட்டாய் சொல்வான்,
and Satan would say no you have already been defeated,
இதெல்லாம் நீ முயற்சி செய்ய வேண்டாம்ன்னு சொல்வான்,
Satan would say don't try for these things,
நான் ஆண்டவரிடத்தில் சொல்வேன்,
I would always tell the Lord,
ஆண்டவரே நான் தோத்து போனது உண்மைதான்,
Lord it is true that I am defeated,
என்ற சிந்த வாழ்க்கை இப்பொழுது தவறி போனதெல்லாம் உமக்கு தெரியும்,
Lord you know that in my thought life I have slipped,
ஆனால் நான் அங்கே இருக்கவே போறதில்லை,
Lord I am not going to remain there,
ஆண்டவரே நான் உம்முடைய சிந்தை தான் எனக்கு வேணும்,
Lord I need your thoughts, your mind,
அந்த நான் வைத்த அந்த அடியை ஒருபோதும் பின்வாங்குவதில்லை,
I will not take back my step which I have kept forward,
இப்படி அநேக நாட்கள் ஆயும் கூட ஆயி அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்,
when even if it takes many days I will definitely attain this life,
என்றால் தேவன் அநேக சமயங்களில் நம்முடைய இதயத்தினுடைய அந்த அவா அந்த ஆசை அதனுடைய விருப்பம் எப்படி இருக்கின்றது பரிசோதித்து அறிகிறவராக,
because the Lord is one who tests our desires to see whether it will remain like that,
உதாரணமாக நாம் யோசுவாவின் புத்தகம் 13 அதிகாரத்தை திருப்படி நான் உங்களை,
we can look at Joshua 13
13:1
Joshua 13:1
யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது என்று சொல்றார்.
When Joshua was an old man the Lord said to him you are growing old and much land remains to be conquered.
பிசாசு போய் சொல்லிருக்கலாம் ஓ நீ சுதந்திரித்துக் கொண்டு விட்டாய் நிறைய காரியங்களை செய்து விட்டாய் நீ இப்பொழுது இளைப்பாரு திருப்தியா இருந்து விடு என்று சாத்தான் சொல்லியிருப்பான்,
maybe Satan would have gone to Joshua and told him you have conquered so much of land you can really remain satisfied.
12:24
we read in the previous chapter that he had defeated 24 kings.
குடியோ இல்ல வெற்றிலை பார்க்கோ இன்னும் மற்ற விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம் பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் ஜெயித்திருக்கலாம்,
மேபி வி ஹேட் ஓவர் கம் மெனி கிங்ஸ் யூ நோ பேட் ஹேபிட்ஸ் லைக் யூ நோ ஆல்கஹால் ஆர் யூ நோ சூயிங் அ பான் சோ மெனி அதர் திங்ஸ் வி குட் ஹேவ் ஓவர் கம்,
நீ அங்கேயே இருந்துவிடு என்று சாத்தான் சொல்வான்,
சேட் வுட் சே தட் யூ ரிமைன் வித் தட் கைண்ட் ஆஃப் விக்டரி யூ காட்,
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல நீ அங்கேயே இருக்க வேண்டாம் நான் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன்,
and Jesus would say no don't remain wherever it is wherever you are I have you know promised for you divine life,
வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் முழுவதையும் நீ சுதந்திரிக்க வேண்டும்,
you have to inherit north south east west the whole thing you have to inherit,
மறுபடியும் அங்கே யோசுவா இடத்தை சொல்கிறார்,
and again the Lord tells
இங்கே யோசுவா இங்கே 13 அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது,
there are many things in this chapter 13,
இங்க எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது என்ன சொன்னாக்க, ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே அடிப்பகுதியில் பார்க்கிறோம் அந்த எல்லை முழுவதும் என்று எழுதியிருக்கிறது.
It is remaining, it will remain, it will be written here in verse 2, all the regions.
அஞ்சாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே லிவோன் முழுவதும் என்று நாம் வாசிக்கிறோம்.
We will read in verse 5, all of the Lebanon mountain area.
இங்கே தொடர்ச்சியாக வாசிக்கிறோம், ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம்,
in verse 9,
அங்க அர்னோன் ஆற்றங்கரையிலிருந்து அந்த சமபூமி முழுவதும் என்று சுவாசிக்கிறோம்.
And it would say that all the plain beyond Meribah.
11 வசனத்தில் வாசிக்கிறோம், எர்மோன் மலை முழுவதும் என்று வாசிக்கிறோம்.
And it would, we read in verse 11, the whole of, you know, Mount Hermon area.
இப்படி ஏராளமான இடங்களை முழுவதும் என்று எழுதியிருக்கிறது.
And in many places it would be written all the regions.
இதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவத்துவமாக நான் எடுத்துக்கொள்கிறேன்.
I take all these things as something which is similar to the nature of Jesus Christ.
சொல்லுவான் அதெல்லாம் மறைத்து நீ பெற்றுக் கொண்டதெல்லாம் போதும் என்று சொல்லலாம்.
And Satan would tell me, no, he'll hide me from that and say that whatever you get, God is enough.
நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் போதும் திருப்தியா இருப்போம்னா அது பிசாசுடைய வஞ்சகம்.
If we are satisfied in our lives, then it is a deception of Satan.
அவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்திலே நீதி மேலே ஒரு பசியும் தாகத்தையும் உண்டு பண்ணதான் பரிசுத்தாவே விரும்புகிறவராக.
Because the Holy Spirit is someone who is working in our lives so that we'll always be hungering and thirsting for righteousness.
அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற எப்பொழுதுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
And he is one who is faithful to complete or fulfill all the promises that he has given us.
எனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது.
But if I don't have that faith and hope, he cannot do it in my life.
எந்த நாட்களிலுமே அவர் தம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
For any day, he is able to fulfill the promise which he had given us.
நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மையப்படுத்த வேண்டும் சொல்லி அவருடைய திட்டமா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது.
Every day we have to glorify the name of Jesus Christ. That is the plan which he has for us.
உதாரணமா நாம் யோசுவாவின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை திருப்பி நான் உங்களை வேண்டிக்
கொள்கிறேன். We can turn to Joshua chapter 21.
43 வசனத்திலிருந்து
verse 43 onwards. Joshua 21, 43 onwards.
இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவளுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார்.
So the Lord gave to Israel all the land he had sworn to give their ancestors and they took possession of it and settled there.
அங்கே வாசிக்கிற தேசத்தை எல்லாம்.
We read that if this emphasis all the land.
அங்கே நான் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், அவர் சுதந்தரித்து கொண்டு அவர்களை குடியிருந்தார்கள்.
And they took possession of it and settled there.
கிறிஸ்துவின் எல்லா சுபாவங்களையும் நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்.
I have to inherit all the nature of Jesus Christ.
ஒன்றை கூட நான் விட விரும்பவில்லை.
I don't desire to leave even one thing.
ஒருவேளை எனக்கு வயது சென்றவனானாலும்,
even if I may become an old man.
ஒருவேளை நான் நரைத்தவனாய் நடுக்குகிறவனாய் இருந்தாலும் கூட,
even if I am a person who is gray haired and my hands are shaking.
இயேசுவே, உம்முடைய சிந்தையும் உம்முடைய குணமும் உம்முடைய சுபாவமும் எனக்கு வேண்டும்.
Lord, your mind and your nature I want it.
அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவருடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார்.
And the Lord gave them rest on every side, just he had solemnly promised their ancestors. None of their enemies could stand against them, for the Lord helped them to conquer all their enemies.
விசுவாசிக்கிறவளாகிய நாமும் அந்த இலைப்பாறையில் பிரவேசிக்கிறோம்னு சொல்லி நகரத்தில் வாசிக்கிறோம்.
We read in the Bible that those of us who believe, we enter into that rest.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று.
In the Christian life, faith is the most important thing.
அந்த விசுவாசிக்கிறவர்கள் கண்டுதான் இரண்டாம் வானத்தில் செயல்படுற பிசாசும் பயப்படுவான்.
And looking at this faith, Satan who operates in the second heaven, he will be scared, terrified.
விசுவாசம் இல்லாமல் நாம் ஒருபோதும் பிசாசோடு யுத்தம் பண்ண முடியாது.
Without faith we can never battle with Satan.
என்றால் விசுவாசம் மிக முக்கியமானது.
Because faith is very essential.
என்றால் விசுவாசிகள் மட்டுமே இந்த இலைப்பாறையில் பிரவேசிக்க முடியும்.
Because only those who believe will enter into this rest.
விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த முழு தேசத்தையும் இயேசுவின் முழு சுபாவத்தையும் நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.
Because only those who believe can inherit all the nature of Jesus Christ.
பிசாசோடு நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயிக்க வேண்டும்.
I have to battle and win against Satan.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னொரு ருசிகரமான ஒரு காரியம் என்னவென்றால் பிசாசோடு யுத்தம் பண்ணுவது.
The other very tasteful thing in Christian life is to battle with Satan.
ஏனென்றால் பிசாசான ஒருவன் இருக்கிறான் என்பதை கண்டுதான் தேவன் சர்வவல்லர் என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
பிகாஸ் ஆஃப் லுக்கிங் அட் சேட்டன் ஐ நியூ தட் தேர் இஸ் எ காட் ஆல்மைட்டி.
ஏனென்றால் இந்த பிசாசு ஒன்று இருக்குமானால் பிசாசை உண்டு பண்ணியவர் எவ்வளவு சர்வவல்லர் என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
பிகாஸ் இஃப் சேட்டன் எக்ஸிஸ்ட் தென் ஐ நோ வாட் அன் ஆல்மைட்டி காட் இஸ் தேர் ஹூ கிரியேட்டட் ஹிம்.
அப்பொழுது என் விசுவாசம் பலப்பட்டது.
அண்ட் தென் மை ஃபெய்த் வாஸ் ஸ்ட்ரெங்தன்ட்.
என்னுடைய இளம் பிராயத்தில்
இன் மை யங் டேஸ்
அப்பொழுது சில பேருக்கு பிசாசு பிடித்திருக்கும், சில பேர் காரியங்களை செய்து இருக்கும்போது நான் இயேசுவின் நாமத்தாலே நான் சொல்லும்போது அந்த பிசாசு போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
இன் வென் ஐ வாஸ் யங் அண்ட் தேர் வர் பீப்பிள் ஹூ ஹவ் பிராட் ஹூ ஹவ் ஹூ ஹவ் டெமன் பர்சஸ் அண்ட் ஐ யூஸ் டு காஸ்ட் அவுட் டீமன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் தி டீமன்ஸ் வுட் கோ அவே. ஐ வுட் பீ சர்ப்ரைஸ்ட்.
ஓ, இந்த இயேசுவை இந்த பிசாசுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
அண்ட் ஐ வுட் பி சோ மச் யூ நோ சர்ப்ரைஸ் தட் ஹவ் சேட்டன் ஹஸ் நோன் ஜீசஸ் கிரைஸ்ட்.
ஆனா எனக்கு இந்த இயேசுவை தெரியவில்லை என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் ஐ டிட் நாட் நோ ஜீசஸ் கிரைஸ்ட் லைக் தட்.
ஆஹா, இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்தது.
அண்ட் தென் ஐ செட் நோ ஐ வாண்ட் டு நோ ஜீசஸ் கிரைஸ்ட் லைக் திஸ் அண்ட் தட் பிராட் ஃபெய்த் இன் டு மீ.
இப்படியா பிசாசு கூட தேவனை அறிவதற்கு நமக்கு நிறைய உதவி செய்கிறான்.
Like that, even Satan helps us to know God or know Jesus Christ more.
அவன் இப்பொழுது அவன் தீமை செய்து போல நமக்கு தோணலாம்.
Maybe now it appears that Satan is doing harm to us.
அவனுடைய தீமை எல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றுகிறார்.
And God is one who changes all his evil into good for us.
என்றால் நம்மை அவன் அதிகமாய் தேவனிடத்திலே கிட்டி சேர்ப்பதற்கு உதவி செய்கிறான்.
Now he is the one who helps us to come closer to the Lord.
என்றால் அவன் எப்பொழுதுமே தோத்து போனவன்.
Because he is one who is defeated all the time.
அதனால் நான் போய் இப்போ பிசாசோடு போய் போராட வேண்டியதில்லை.
Now I don't need to go and battle with Satan.
நீ தோத்து போனன்றதை திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லணும்.
We have to keep on telling him you are one who is defeated.
அதனால் இந்த பூமி நாட்களில் இயேசுவின் சுபாவமாய் அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பிசாசிட்டு அடிக்கடி சொல்ல வேண்டும்.
And I have to keep telling this many times to Satan that I need the divine life, divine nature of Jesus Christ.
அதனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறுவதே தவறே இல்லை.
That is why not one word which Jesus Christ has told will fall.
எத்தனை வருஷங்கள் முன்பாக அந்த ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார்.
Many years ago the Lord told Abraham.
கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பூமி முழுவதும் என்று சொல்லுகிறார்.
And the Lord told him east west north west north south whole of this earth.
அப்பொழுது அவன் ஒரு கூடாரத்தில் தங்கி இருக்கிறான்.
At that time he was dwelling in a tent.
அவன் தங்கி இருக்க இடம் கூட ஓசியான மற்றளுடைய இடம்.
It was the place which he, you know, belonged to someone else and he was staying there for free.
அந்த இடத்தை பார்த்து இதெல்லாத்தையும் சொந்தரிச்சுக்கப்பான்னு சொல்றாரு.
And looking at that the Lord told inherit everything.
இதெல்லாம் கேட்பதற்கு நமக்கு விசித்திரமா இருக்கு.
To hear all these things sounds so amazing.
இப்போ நான் அங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர் வந்திருக்கிறேன்.
Now I have come from Tamil Nadu to Bangalore.
நான் என்னை பார்த்து ஒருவர் சொல்லுவார், இந்த கட்டடம் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லுகிறார்.
If someone tells me that tomorrow all this building is going to become yours.
இவர் சொல்வது என்ன உண்மையா இல்ல நல்ல நிலையில சொல்லுகிறாரா என்று சொல்லி எனக்கு சந்தேகம் இருக்கும்.
I will get a doubt as to whether this man is sane in telling these things to me.
ஆபிரகாம் இடத்தில் அப்படிதான் சொன்னார்.
The Lord told Abraham like that.
நீ முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி.
He told him that you can inherit all these things.
ஆனால் நான் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் விசுவாசித்தான்.
But he believed that I will be able to possess that. He believed it just like that.
அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.
Beloved brothers and sisters.
நாம் கிறிஸ்துவுக்குள் முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் தேவனுடைய திட்டமா இருக்குது.
The Lord's plan is that we should inherit everything in Jesus Christ.
ஒரு பகுதியை கூட நாம் விட்டுறக்கூடாது.
We should not leave out even one small thing.
ஏனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாய் பிசாசன் அனைவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்.
Because the ruler of this world has darkened or blinded the eyes of many.
பூமிக்குரிய காரியங்களிலே காணும்படி அவர்களை கண்களை குருடாக்கி வைத்து விட்டான்.
He has blinded their eyes by making them look at things of the world.
நல்ல படிப்பு நல்ல பணம் நல்ல வீடு நல்ல வாகனத்திலே அவள் திருப்தியா இருக்க செய்து விட்டான்.
He has made them to be satisfied with good education, good salary and good comforts.
ஆனால் இயேசுவின் சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில குறைபட்டிருக்கு என்பதை குறித்து அனைவருக்கு அது குறித்து அக்கறை இல்லை.
But many people don't have you know any concern that their nature of Jesus Christ they you know they have not received that and they're still lacking in that.
நாம் அங்கே கானா ஒரு கல்யாணத்தை நாம் வாசி பார்க்கிறோம்.
We read about the marriage in Cana of Galilee.
ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
We read in John chapter 2.
அங்கே குறைபட்டது என்று நாம் வாசிக்கிறோம்.
We read that the wine supply ran out.
நம்முடைய பழைய ரசமான பழைய வாழ்க்கை குறைபட்டதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
We have to agree or accept that the wine of the old life has run out.
நான் குறைபட்டதை ஒத்துக்கொண்டால் நாம் ஆண்டவரிடத்தில் வந்து உள்ளோம்.
If we accept that old wine has run out then we can come to the Lord.
அந்த புதிய ரசத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் சொன்னதை மட்டும் செய்தால் போதும்.
To get that new wine I have to do only what he tells me to do.
நான் விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும்.
I have to believe and obey.
அங்க நான் வாசிக்கிறேன் அஞ்சாம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படியே செய்யுங்கள்.
We read here that whatever he tells you, whatever he tells you, verse 5.
இப்படி நாம் அவர் சொன்னதை செய்து விட்டால் போதும்.
If we do whatever he tells, it is enough.
யார் செய்வாரோ வேலைக்காரருடைய ஆவியுடையவர்தான்.
Those who have a spirit of a servant, they will do like this.
நாம் 10 வசனத்தில் பார்க்கலாம் ஒரு திருப்தி அடைந்த பின்பு என்று எழுதியிருக்கிறது.
In verse 10 we say that after they had been satisfied.
அந்த திருப்தி அடைந்த வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே இருக்கிறது.
And that life of satisfaction is there only in Jesus Christ.
அந்த நல்ல வாழ்க்கை நான் விரும்புகிறேன்.
That good life I desire.
நம் அனைவருக்கும் அந்த வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது.
That life is for all of us in Jesus Christ.
நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அருள்வாராக.
May the Lord grant it to each one of us.
Many years ago when we first began to preach that the secret of godliness was Christ manifest in the flesh, tempted as we are in all points and never sinning, and that we could take up the cross and follow in the footsteps of this Jesus and walk as he walked, that means by the same principles that he lived by, we could overcome sin, and that was the only way we could build the church. Because it says in 1 Timothy 3, the verse that we looked at in the first session, 1 Timothy chapter 3, verse 14, Paul tells Timothy, I'm writing these things to you, hoping to come to you before long. 1 Timothy 3:15. But in case I am delayed, I am writing so that you will know how one should conduct himself in the household of God. How should I conduct myself in God's church? This church is the church of the living God. And this church is the pillar and support of the truth. In the olden days, the pillars in a building supported the roof and the building. You remember when Samson pushed down two pillars, the whole building collapsed. That's how construction was in those days. The pillar and support of the truth. Which truth? What is the church to be the pillar and support of? Next verse. That Jesus came in the flesh and was pure and righteous in his spirit. And even the angels could see that. That is what we have proclaimed among the nations. Do you think the church throughout the world has been a pillar and support of this truth? No. They've gone away from it. And in fact, when we began to proclaim it, all Christians in India called us heretics and false teachers and blasphemers and making Jesus a sinner and all types of names. And the Lord said to me, if even the few people who are with you get offended and go away, and you're the only one left proclaiming this truth, will you stand? I said, yes. I don't care if I'm the only one in India believing this truth, because it has changed my life. That's why I could say it. Not because I'm convinced from study of the scriptures. It changed my life. It changed my family life. But that was only God questioning me to see whether his truth was more important to me than the honor and approval of other Christians in India. Would it disturb me that I was called a heretic? Jesus was called a heretic. Paul was called a heretic. Every genuine man of God in history has been called a heretic. It's only the next generation after he dies that recognizes that he was a prophet, not a heretic. But now I see. I mean, you hear this brother Setu speaking here, you'd think I was speaking that. What a work God has done in so many people, how it has changed lives. And what he has shared with you. Where did he get it from? He can't read the English books that all of us read. No. He doesn't know English to be able to read English books. Where did he get all this revelation from? From the Holy Spirit. Do you need to know English to understand all these things? Do you need to read such a lot of books to understand all these things? No. So the revelation of the Holy Spirit, he's opened himself to the truth that he's heard in the church, and it's produced results, as I said. So I praise God for brothers like this, simple brothers who understand what great PhDs cannot understand. And that's a great encouragement to us. Think of what he said about how, you know, many people have the question, why does God allow the devil to exist? Here's an example you heard just now. He believed that there was a God because he's seen the work of the devil. I mean, if there's a devil, there must be a God more powerful than him. And I tell you, that is a tremendous challenge. When you see in the villages in India, demon-possessed people and people who believe in witchcraft and the power of witchcraft to do amazing, miraculous things to harm people by the power of the devil, and Christians who don't believe in any supernatural power of the Holy Spirit, who don't know what to do when you meet a demon-possessed person or some person coming with witchcraft. It's very sad. If the church is powerless and the forces of the devil are so powerful, that is why we need to be filled with the Holy Spirit. It's the devil's presence that gives us more faith in God. I remember a brother telling me, you know, even good believers can sometimes doubt the very existence of God and whether all these things we are believing about the Bible and Jesus Christ are true or not. Because when we go through pressures and trials, we can doubt, hey, is all this real? Is it real that what we are believing, it's all written? I've never seen anything, never heard anything, but I read all this about Jesus and all that, and there are so many voices in the world saying it's not true. And I remember this brother telling me, well, sometimes I'll be honest with you, I've doubted whether all this is true that we speak about Christ and the Bible. But then I remember, he said, once in a conference, and this happened, I think, nearly 30 years ago, in our conference in our CFC building, he said, I remember while you were just starting a Bible study, a demon-possessed person came crawling on the ground like a snake into the front while just about to begin the Bible study. And he said, Brother Zach, I remember how you rebuked that demon in Jesus' name, and the fellow just lay down there flat till the meeting was over and got up only after the 1 hour Bible study was over. And he says, that strengthened my faith. There's such mighty power in the name of Jesus Christ. So God allows us to see such things to strengthen our faith. The name of Jesus is the only name the devil's frightened of. I remember when my children were small, we used to have many demons cast out in our own home. And next door to us, there was a non-Christian family where the old man was sick, and they got a witch doctor because in that religion they had the belief that this witch doctor could do some magic and transfer the man's disease over the compound wall to the next house, that is our house. So we saw this man sitting in the garage there stirring the pots and all this. And I thought, this is a great opportunity to teach my children about the devil. I said, see, that guy, we know what he's trying to do. He's going to try and transfer the sickness over to our house. But we're not afraid of Satan. Satan's been defeated on the cross. And I said, just like there are genuine preachers who are in touch with God, and fake preachers who are not in touch with God, who just pretend. There are genuine witch doctors who are in touch with the devil. And there are fake witch doctors who just fool people, just like fake preachers, to collect money. How to find out if this guy is a genuine witch doctor or a fake witch doctor? I tell you, he's fake. Because if he were in touch with the devil would have told him, don't try it on this house, try it on the other house, the other side. He's trying it on us. That means he threw a pot one day, one morning, there was a pot there in our house, you know, and then people said, oh, don't touch it. It'll destroy you. We just threw it away. There's mighty power in the name of Jesus. We're not afraid. Of course, before the old man there died, I had an opportunity to give him the gospel and witness to him. So, we've got nothing against him. I mean, we don't hate people who try to harm us. They are blind. They cannot harm us. Let them bring all the witch doctors in the world. They cannot touch a hair on my head. Let them all gang up. All the Satanists and everybody else. There's mighty power in the name of Jesus. There's a song we sing, take the name of Jesus with you. It'll protect you from everything. I've even said to non-Christians when I give them the gospel and they don't accept it, I say, okay, you don't accept it. One day when you're in trouble, call upon the name of Jesus Christ and he will deliver you. Brothers and sisters, we have such a wonderful gospel. Don't ever be ashamed of the name of Jesus in your place of work. Ashamed of Christ, of Jesus. He was not ashamed to hang on the cross for you. Always let it be known, I'm a disciple of Jesus Christ. I stand true for him. And if you suffer as a result of it, that suffering will turn out to be a blessing. I've known people who, when they were transferred to Bangalore from that church, they asked the leader in that church, which church shall I go to in Bangalore? They said, go to any church except Zach Poonen's church. So the guy comes here. He says, why are these guys so much against this church? Let me go and see. And he comes here and he gets gripped by the truth. Whom shall I thank for sending that brother to our church? Some guy who warned against us. That God is a master at turning the tables on the devil. And that is how God has brought so many of you here from so many places. I want to encourage you to pray a prayer. The need is very great. There are believers in this land who are defeated by sin, oppressed by the devil. Churches that are dishonoring the name of Jesus Christ. Will you pray that first of all God will help you to really live a godly life? Walk as Jesus walked in your life, in your home. Like David prayed in one of the Psalms, Lord, help me to conduct myself righteously, especially in my home, he says. That's what you need to pray too. Especially in my home. And then pray that God will bring you in touch with others who are hungering and thirsting to live a godly life. Lord, bring us in touch with them. There may be only one here, one there. That's all I want to meet. I don't want to meet the people who want to go to heaven. I want to meet the people who want to live for Christ on earth. Let's pray. Heavenly Father, while we bow before Thee, Almighty God, our Father, ruler of heaven and earth, there are many words You speak to us through Your servants, humble, godly men whom You have brought into our midst. Help us to sit at their feet and learn what You have taught them, that our lives may be changed and that there through us the influence can spread to many others in our locality. Bless the rest of the day to us. In Jesus' name, Amen.